அரவிந்தனவர்களுடைய பாலபடி சிறுகதை தொகுதியை வெளியேற்ற விழாக்கு தலைவராக நின்ற சொந்த மதிப்புக்குரிய இளவையூர் சிதம்பர பெருஞ்செழியாளர்களே, இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி யாழ்ப்பாண பிரதேச செயலர் போராடையார் அவர்களே, இந்த நிகழ்விலே வெளியேற்றவை ஆட்சி அமைந்திருக்கின்ற அபிமர்சகர் ஸ்ரீராமேஷ் அவர்களே, கல்வியை ஆட்சி அமைந்திருக்கின்ற வணிக விரிவுரை ஆசிரியர் பல்கலைக்கழகம் செல்வபுரம் அவர்களே, கல்வி ஆசிரியர்களாக அமைந்திருக்கின்ற முதுநிலை விரிவையாளர் யாழ் பல்கலைக்கழகம் திரு ராஜேஸ்வரன் அவர்களே, இந்த நூலினுடைய நூலாசிரியர்களே, இங்கே பெருந்தலாக கூடியிருக்கின்ற யாழ்ப்பாண இந்து கல்வியுடைய 91வது ஆண்டு மாதவர்களே, இங்கே வந்து கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கவிதை கதை ரசிகர்களே, ஒரு அனைவருக்கும் என்பான வணக்கம். உடல் அரசினுடைய இந்த பாயவழி என்ற 2வது சிறுகதை தொகுதி ஆகாயம் பதிப்பகத்தினுடைய வெளியீடாக இங்கே வழிவந்திருக்கிறது. அவருடைய 1வது சிறுகதை தொகுதி ஏற்கனவே உணர்வுகள் என்ற பெயரிலே 1999 வழிவந்தது. உடல் அரசின் அவர்கள் இந்த சிறுகதை தொகுதியிலே சொல்லுகிறார், இந்த விஷயத்தை ஏற்கனவே எங்களுடைய தலைவர்களிடம் சொல்லிவிட்டாங்க, சொல்லுகிறேன். என்னுடைய பெரும்பாலான சிறுகதைகள் மானுட அவலங்களையும் கைவிடப்பட்டவர்களுடைய கண்ணீரையும் பேசுபவை, இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை ஆராதிப்பவை, ஒப்படைகளை அடிக்கடி மாற்றிருந்த நடிகர்களை நிராகரித்து செல்பவை, இவ்வாறான வன்முறை கொண்ட படைப்புகளை ஆக்குவது ஒரு நேர்மையான படைப்பாளிக்குரிய அறம் என்றே கொள்ளப்படும், அந்த நேர்கோட்டிலிருந்து விலகாத அகநிலையை தக்கவைத்தபடி தொடர்ந்தும் இந்த மண்ணிலே வாழ்வதைவிட்டு பெருமை அடைகின்ற ஒரு படைப்பாளியாக இங்கே உடல் அரவிந்தன் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். உடல் அரவிந்தன் என்னை விட ஒரு வயது மூத்தவர். இங்கே செல்லவர் அவர் சொன்னது போல் யார் இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. யார் இந்த கல்லூரி எத்தனையோ அறிஞர்கள் சோப்பா இருக்கிறார்கள் சொன்னால், அவரிடமிருந்து அவர் இந்த வயதில் இருந்து செல்வன் எங்களுக்கெல்லாம் விளையவை ஒரு நீண்ட பாரம்பரிய ஒரு பார்த்தாயில் அங்கே மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ சட்டமேதைகள் வந்திருக்கிறார்கள், இலக்கியவாதிகளும் பலர் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய காலம் நான் பக்கத்திலிருந்து அரவிந்தன் சொன்ன 80களிலிருந்து இந்த 2000 வரையிலான காலம் ஒரு பொற்காலம். நாங்கள் கல்வி கற்ற காலம் அந்த காலம். எங்களுடைய காலத்திலே யாருந்து கல்லூரியிலே கவிஞர்கள், பேச்சாளர்கள், நல்ல கதை ஆசிரியர்கள் குவிந்து கிடந்தார்கள். இங்கே இருக்கிறார் 89வது ஆண்டு கல்வி கற்ற அகிலன் இருக்கிறார். 90 எனக்கு ஞாபகம் பெறவில்லை, இருப்பார்கள் வேலரங்கூர் சுரேஷ் இவர்கள் 91வது ஆண்டு அணியிலே இந்த சிறுகதை இலக்கியம் கவிதை பேச்சு என்று கலக்கி வந்தது. எங்களுடைய இலக்கியம் டாக்டர் ஜெயக்குமார் இப்படி கொஞ்சம் பேர் அதுக்கு பிறகு 93வது ஆண்டு பிரிவிலே மிகச்சிறந்த கவிஞர்கள் சிறுகதையாளர்கள். இப்படி எங்களுடைய அந்த காலத்திலே இந்த இலக்கிய துறையிலே மிகவும் கவனம் கொள்ளத்தக்க பல மாணவர்கள் இன்று கிட்டத்தட்ட ஒரு 75 வருடங்கள் கடந்து தங்களுடைய பெயரை பொறித்த படைப்பாளிகளாக அது இளம் இலக்கிய துறையிலே இன்றும் மாறாத இடத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நான் இந்து கல்லூரிக்கு கிடைத்த பெருமைகளே ஒன்று. அதே ஒரு சாட்சியாக இன்று எங்களுடைய அரவிந்தன் அவர்களுடைய இந்த நூல் வருகின்றனர். அந்த காலத்திலே எங்களை ஊக்கப்படுத்தியவர்கள் பலர் இருந்தார்கள். சாவை பஞ்சாச்சரம் ஆசிரியர், தங்கவேல் சார் போன்றவர்கள் எல்லாம் இந்த நானும் ஒரு விஞ்ஞானமானவன், ஒரு விஞ்ஞானம் பெற்றவன், ஆனால் நாங்கள் இலக்கியத்திலே ஈடுபட்டோம். அப்படியான ஒரு ஒரு அருமையான சூழல் அந்த காலத்திலே அந்த சூழ்நிலையிலே இருந்தது. அந்த இடத்திலே உரிமையாளர்களிடம் ஒரு சிறுகதை அவன் அல்ல, இதை கலவர்களை சொல்லவில்லை. அந்த நேரத்திலே உடுமையாளரின் யாழ்ந்து கல்லூரியுடைய புகழ்பூத்த கவிதை 91 கட்சியிலே இருந்த என் தொழிலே ஜனரூபன் உடுமையாளரின் கணேஷ்குமார் இருக்கிறார். இதெல்லாம் 91 பெயர் சென்று விளங்கிய கவிதை. காலத்தின் கோலம் என்னுடைய வடிகாம் இடம்பெயருக்கு பின்னர் அவர்கள் சிறுகாவையாளர்களாகிவிட்டார்கள். அதாவது அவர்கள் கவிஞர்கள் தான், அடிப்படையில் உறுதியாக அடிப்படை கவிஞர். ஆனால் இந்த நாங்கள் முன்புயேறி 95 பிறகு என்னுடைய சூழலிலே அவர்கள் கூறிய அளவு சிறுகதை சிறுகதையிலே அவர்கள் நாட்டம் பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த அவர்கள் கவிஞர்களாக இருந்தார், உறுதியாளர் ஒரு கவிஞராக இருந்தார் என்பதற்கு இந்த சிறுகதை பகுதி ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறார். அதனுடைய செல்வமரன் அவர்கள் சொன்னார்கள், பல இடங்களில் அந்த சிறுகதைகளிலே நாங்கள் ஒரு கவிதைகளை பார்க்கிறோம். ஒரு கதையிலே பரந்த பாலை வழியில் கண்ணு கட்டாத எல்லையில் சிறு புள்ளி போல தெரியும் வேலை வாய்ப்பு. ஒரு பாலை வழியில் ஒரு புள்ளி மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு பற்றிய கனவு பூக்களை எல்லாம் பூக்கள் எல்லாம் கவித நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்பது அவனுக்கு புரிய. அதாவது அவனுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை என்றவன் அப்படி கொண்டு அப்படியே ஒரு பாலை வழியில் ஒரு பூக்கள் மாதிரி இருக்கிறது சொல்லி அவர் அப்படியே சொல்வதே அவரை ஒரு கவிதை ஒரு சிறுகலையாளன் ஆகி இருப்பதை பார்க்கிறோம். சபீசனுடைய வருகையால் இன்னுள்ளே திறவிவிடப்பட்ட எண்ணங்கள் மலைப்பட்ட சருகாக மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கினோம். வெள்ளி பரிசைக்கால செயற்படுத்துதல் தொடரப்போகும் இரவின் அபூர்வமான ஆட்சி என்பவற்றால் ஏற்பட்ட மன நெருக்குதல்களுடன் எழுந்தேன். மனிதனுக்கு சற்று முன்பாக வாயிலே தெரிந்தேன். இரவின் தீவிர அமைதியோடு நேரம் நடந்து கொண்டிருந்தது. வழக்கமாக கேட்கும் வேட்டி சட்டங்களை கேட்க விடாமல் உறக்கம் வராது உறக்கம் வராது போலிருக்கவே அந்த ஒளிக்கான எதிர்பார்ப்பில் நான் கிடந்தேன். பாலின் நரம்புகள் என்னுடைய முதுகை உடைந்தன. இது சிறுகதையாளன் என்பதை தாண்டி அவர் கவிஞனாக இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறார். இன்றைக்கு பாலாயின் சிறகுகள் தோன்று தளரும் போது வெகு தொலைவில் வேட்டுக்கள் ஒழித்து என் உணர்வுகளை உறுப்பினர். ஆரவாரமிட்டவை அடங்கி போக ஒரு குடலை குடிக்கும் அவலமாக ஒரு குடலை குடிமை மட்டும் அவலமாக அழுது கொண்டு போனது. தொடர்ந்து அமைதி இரவு மெல்ல கரைந்தது. இப்படி இந்த ஒவ்வொரு கதைகளிலும் அவர் அந்த அவருடைய மொழி ஒரு கவிதை மொழியாக இருப்பது அவர் அடிப்படையிலே கவிஞராக இருந்து சிறுகதையாளராக மாறியவர் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அரங்கன் அவர்களுடைய இந்த சிறுகதை தொகுதி 2 தொகுதியாக இங்கே வெளிவந்திருப்பது இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய இழப்பு சிறுகதை தொடங்கி அரங்கன் அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத இடம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த 95 பிறகு எங்களுடைய இலங்கைய தளத்திலே எங்களுடைய யாழ்ப்பாணத்து சூழலிலே ஒரு இடையலாக ஒரு செயற்பாட்டாளராக அரங்கன் விளங்கினார். அநேகமாக அவர் சிறுகதையிலே தான் இயங்கினார். மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் சோழமடைந்திருந்த நிலையிலே உண்மையிலே அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாத சூழலிலே கிட்டத்தட்ட 6 செயலாளராக இருந்து அவர் ஆற்றிய பணி பெரும் பணி என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிக நீண்ட காலத்தின் பிறகு நான் உடல் அறிஞரை கண்டது வரமராட்சி அறிந்தனர். அவர் உடலிலே பிறந்தவர். ஆனால் அவர் புகுந்த இடம் வரமராட்சி மண்வெட்டித்துறை அம்மன் கோவிலே ஒரு திருவிழா இரவு நாங்கள் அவரை இடைசியாக சென்று மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் சொன்னார், நான் இப்போ உங்கள் ஊர்லதான் புகுந்திருக்கிறேன், அப்ப நான் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்தேன், அப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு சந்தித்தேன். அதற்கு பிறகு நான் அவரை சந்தித்தது அவர் மறந்திருக்க மாட்டார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியினுடைய 125 ஆண்டு விழா நடைபெற்றது. அனைவருடைய சோபா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் ஒரு கவியரங்கம் ஒன்றை செய்தோம். அதிலே அவர் மீண்டும் கவிஞராக வந்தார். ஒரு கவிஞரும் எங்களோடு கவிஞராக அந்த கவியரங்கிலே பங்கு பெற்றார். அன்று அவர் பாடிய கவிதை அவருடைய அவர்களே இருந்த கவிஞர் என்றுமே அப்படியே இருக்கிறார் என்பதற்கு சாட்டார்கள். அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர், ஒரு சிறுகதையாளராக பதிவிட்டிருக்கிறார். அந்த சிறுகதைகள் கவிதைக்குரிய அந்த அந்த ஒரு ஒரு பண்பு, அந்த ஒரு மொழி ஞாபகத்தோடு இயங்குகின்றன. அவ்வாறான இந்த 15 சிறுகதைகளும் மிக அருமையான சிறுகதைகளாக எங்களுடைய இடத்து சிறுகதை வரலாற்றிலே பெயர் குறிக்க என்று இடத்திலே கூறி எனக்கு உண்மையிலே எங்களுடைய ஆதாயம் பதிப்பதத்தின் மீதும் எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு புறாமைதான். எத்தனையோ பதிப்பதம் இருக்கிறது, ஆதாயம் பதிப்பதும் அடிக்கிற புத்தகம் எல்லாத்தையும் இருக்கும். அது உண்மை. அவருடைய கவர் டிசைனாக இருக்க அந்த தானரசு இருக்கிறார். அவருக்கு ஒரு தேசிய விருது கூட கிடைத்தது அந்த கவர் டிசைனிங் தான். அவருடைய அந்த தொகுப்புகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஏற்கனவே ஒரு பொன்புடமாக இருக்கின்ற அவருடைய சிறுகதைகளுக்கு போட்டுட்டது போல ஆதாயம் பதிப்பகத்தினுடைய இந்த பதிப்பு இருக்கிறது என்று கூறி அவரை நான் ஒரு இந்து கல்லூரி மாணவனாக, ஒரு வயது குறைந்த மாணவனாக, அவரோடு ஒரு சமகாலத்திலே கவிதைத்துவையிலே ஈடுபட்டவனாக வாழ்த்தி மகிழ்வை நன்றி வாழ்க்கிறேன்.